அவனு மாக ஜெயிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையை நமக்கு சாத்தியமாக்கி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்த வேண்டும். நான் எப்போதும் சொல்வது போல் நம் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து வருகிற ஒரு அதிசயம் இது. நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைத்து பார்க்காத நடக்குமா என்று கூட முயற்சி பார்த்து முடியாமல் போய்விட்ட காரியம் இது. தினந்தோறும் குடும்பங்களிலே இல்ல ஆராதனை நடப்பது. ஆக அப்படிப்பட்டதான ஒரு இல்ல ஆராதனை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியும் சோத்திரமும் செலுத்தும் அதே உணர்வோடு இப்பொழுது நாம் இந்த இன்றைக்கான இல்ல ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து துதிகீதம் பாடுவோம். துதிகீத எண் 224 224. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைப்பது மிக அரிதான ஒரு சந்தர்ப்பம். ஃபேமிலி ஆல்டார் என்று ஆங்கிலத்திலே நாம் எப்பொழுதும் சொல்லுவோம். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பரிச்சயமான, பல வருஷங்களாக நாம் கேள்விப்படுகிற, நம் காதுகளால் செவிமடுக்கிற ஒரு வார்த்தை தான். ஆல்டார் என்றால் பலிபீடம், ஃபேமிலி என்றால் அது குடும்பம் என்றும் சொல்லலாம், நம்முடைய இல்லத்தையும் அது குறிக்கும். ஆக இல்ல ஆராதனை என்று நாம் சாதாரணமாக சொல்லி கொண்டிருப்பது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தான் உண்மையாகவே அந்த அதோடைய அடிப்படை அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆல்டார் என்றால் பலிபீடம். அக்காலத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு காலத்திலெல்லாம் வந்து ஆலயங்கள் கிடையாது. அப்படி கிடையாத பட்சத்தில் அவர்கள் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே தான் ஆண்டவருக்கு அவர்கள் தங்களுடைய பலியை செலுத்தி சுகந்த வாசனையாக அதனை தேவனுக்கு கர்த்தருக்கு அனுப்பி அவர்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிப்பார்கள், சோத்திரங்களை வெளிப்படுத்துவார்கள். அதுபோல இன்று பாருங்கள், இந்த எம்சிஓ காலகட்டத்தில் நம்முடைய ஒவ்வொரு வீடும் ஒரு பலிபீடமாக மாறிவிட்டது. அந்த பலிபீடத்திலே நம்முடைய சுகந்த வாசனையாக இப்படி நாம் சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை செவிமடுத்தும் அதனை வாசித்தும் ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக அவற்றை நாம் செலுத்தி வருகிறோம். இதோ மறுபடியுமாக இன்றைய நாளிலே கூட மேலும் ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். இன்று நாம் வாசிக்கப் போகும் சங்கீதம் ஒன்று, சங்கீத புஸ்தகத்தின் 1வது அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதறைப்போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். மிக குறுகிய 6 வசனங்களை கொண்டுள்ள சங்கீதம் இது. சங்கீத புஸ்தகத்தினுடைய 1வது சங்கீதம். இதற்கான முன்னுரை தரப்படவில்லை. இது யாரால் எழுதப்பட்டது என்று இருந்தாலும் பெரும்பாலும் சங்கீதங்களில் உள்ள சங்கீதங்கள்லாம் தாவிது தான் அதிகமாக பாடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கலாம், அல்லது வேறு ஒருவர் கூட பாடியிருக்கலாம். இருந்தாலும் இந்த மிக சுருக்கமாக 6 வசனங்கள் கொண்டுள்ள இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உள்ளன. இந்த சங்கீதத்துக்கு ஒரு கருப்பொருளாக சொல்லலாம், இதுக்கு ஒரு கருப்பொருள் இருக்கிறது. ஆனாலும் இதை என்ன சங்கீதம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஞானத்தின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள். மிக ஞானமான வாக்கியங்களை கொண்ட, வார்த்தைகளை கொண்ட ஒரு சங்கீதம். இது ஞான சங்கீதம் என்று சொல்லலாம். அடுத்ததாக இதனுடைய கருப்பொருள் வந்து 2 முரண்பட்ட மனிதர்களுடைய தன்மையை அல்லது வாழ்க்கை சொல்வது. நீதிமான் என்று சொல்லக்கூடிய நீதி வழியிலேயே கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களும் துன்மார்க்கர் என்று சொல்லக்கூடிய முரண்பட்ட இன்னொரு மனிதன், அந்த கர்த்தருக்கு எதிராக நடக்கக்கூடியவன். ஆக நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. இப்போ ஒன்று ஒன்றாக பார்ப்போம். 1வசனத்திலே பாருங்கள், எதிர்மறையாக 3 தடவை வார்த்தை வருகிறது. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும். என்ன நடவாமலும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நடக்காமலும். என்ன நில்லாமலும்? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பிறகு என்ன உட்காராமலும்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ இங்கே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இங்கே டோன்ட்ஸ் 3 முறை வருகிறது. வேண்டாம் 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 என்று, செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது என்று. என்னென்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இந்த 3 டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய, செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த 3 காரியங்களை நாம் செய்யவே கூடாது. அதனால்தான் நாம் எப்பொழுதுமே சொல்கிறோம், நமக்கு ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த சபை நமக்கு நிறைய போதனைகளை கொடுத்துருக்கிறது, நிறைய சத்தியங்களை நமக்கு வைத்திருக்கிறது. நாம் வந்து பரிசுத்த ஜாதி, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். நம்முடைய குடியிருப்பு வந்து இந்த லோகம் கிடையாது, நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஹெவன் என்று சொல்லக்கூடிய பரலோகம். ஆகவே நாம் சேரக்கூடாத ஆட்கள் என்கிற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், நாம் போய் கலக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தை தேவன், இந்த உலகத்தை வேதம் இருள் அப்படின்னு ஒரு ஓமையாக சொல்லுது, நாம் வெளிச்சம் என்று சொல்லுகிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இருளின் பிள்ளைகள். ஆகவே நாம் அந்த உலகத்தாரோடு ஒரு அளவுக்கு தான் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்போதுமே ஒரு கோடு தெரிய வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அவர்களோடு இருக்க வேண்டும். இப்போ வேலைக்கு போகிறோம், அங்குள்ள வேலை செய்கிற இடத்துல நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள், அது ஓகே. படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அங்கேயே நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், அதுவும் ஓகே. ஆனாலும் இந்த படிக்கிற இடத்துலையும் சரி, இந்த வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அல்லது நம்ம வாழ்கிற இந்த தாமான் இந்த வீடு இந்த இடத்த சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய அண்டை அயலார்கள் கூட நல்லவர்கள் இருப்பார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையே தேவனை அறியாத ஒரு மக்கள் கூட்டம் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலகம்தான் கடவுள், இந்த உலகம்தான் அவங்களுடைய வழி, இந்த பணம் தான் அவங்களுக்கு தெய்வம் என்பது போல, அதை சம்பாதிப்பதற்காக, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் அடைவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் இருப்பார்கள். அவர்களைத்தான் இங்கே வேதம் மூன்று பிரிவாக சொல்லி இவங்களோடலாம் நீங்கள் கலக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு. இது மொத. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இங்கே அந்த இரண்டு பிரிவினரையும் பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்கிறது. அந்த முதல் பிரிவினர் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பாக்கியவான். ரெண்டாவது பிரிவினர் வந்து அவங்க வந்து இந்த துன்மார்க்கு. இப்போ இந்த ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் வந்து அந்த நீதிமான், அந்த பாக்கியவான் பிரிவை சேர்ந்தவன், சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இன்னொரு பிரிவு, அது நாலாவது வசனத்தில் இருக்குது, துன்மார்க்கர்களோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இவர்கள் துன்மார்க்கர்கள். அப்போ துன்மார்க்கர்கள் வந்து அவங்க வாழும் வாழ்க்கைக்கு என்ன நிலைமை, என்ன அதோடைய பின்விளைவு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் நீதிமானாக வாழ்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த நீதிமான் அல்லது பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கூடிய யார், இந்த நீதிமான் யார், இந்த பாக்கியவான்னு கேட்காதீங்க, நம்ம தான் அது. இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மெய்யான சபையினோட விசுவாசிகள் தான் அது. நான் நம்ம தான் அது, யாரோன்னு நினைக்காதீங்க, நம்ம தான் அது. நம்ம தான் அந்த நீதிமான், நம்ம தான் அந்த பாக்கியவான் இங்கே சொல்கிறது. அப்போ இந்த பாக்கியவான்னு யாரை சொல்லலான்னா, வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவான் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாக்கியவானாக இருக்கணும்னா வேதம் சொல்லுவது போல் நம்ம என்ன செய்யணும், வேதத்தில் பிரியமாக இருக்கணும். வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னா என்னது, அதை தினந்தோறும் வாசிக்கிறதுக்கு சந்தோஷப்படணும், ஆர்வப்படணும், அது ஒரு வழக்கமாக்கி கொள்ளணும், பழக்கமாக்கி கொள்ளணும். அப்புறம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் கூட வாசிக்கணும், வாசித்தா மட்டும் பற்றாது, தியானிக்கணும், பொண்டு அதை வாசிக்கணும். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், இது மூலிமா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வராரு. இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சொல்லப்பட்டது, நான் முத முதல்ல இந்த சபையில் சேர்ந்தப்போ ஒரு வேதத்தை வேத வசனத்தை வாசித்த உடனே மூணு விஷயத்த நினைக்கணுமா, தினந்தோறும் நம்ம வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை, என்ன அந்த மூணு விஷயம், ஒன்றாவது அந்த வசனத்தை நேர் பொருளிலே புரிந்து கொள்வது, அது என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு மொழி அடிப்படையில் அதை புரிந்து கொள்வது ஒன்றாவது செய்யணும். ரெண்டாவது அதோடைய ஆவிக்குரிய ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தியானிக்கலாம், கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், ஆவிக்குரிய அர்த்தம் எதாக இருக்கா, இது வந்து ஏதாவது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிக்கணுமா. அப்போ ஒன்று நேர் பொருள் என்ன, அடுத்து ஆவிக்குரிய பொருள் என்ன, அப்படி மூணாவதாக என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணுமா. இன்றைக்கி இப்போ நான் வாசிக்கிறேன், இந்த வசனத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த வசனத்து மூலிமா இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு, அப்படி அந்த வசனத்துக்கும் நமக்குமான தொடர்பு என்னன்னு நம்ம யோசிக்கணுமா. ஆக இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்பொழுது தான் நம்ம பாக்கியவானாக இருக்க முடியும். அடுத்தது அந்த பின் விளைவு என்ன, இரவும் பகலும் தியானித்தால் பாக்கியவான், அந்த பாக்கியவனாக இருந்துட்டால் எப்படி இருக்கும், அதோடைய விளைவு என்னவாக இருக்கும்னா, மூணாவது வசனம் சொல்லுது, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்கள் அதோடய விளைவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஓமிய வேதம் அந்த ஒரு மரத்துக்கு ஒப்பாய் சொல்லப்படுது. அது என்ன மாதிரி மரம்னா, ஆத்தோரமாக நடப்பட்ட மரம்னா என்ன அர்த்தம், தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது, அதுக்கு எப்போதுமே தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு நேரம் வரும்போது கரெக்டாக அதோடய கனிகளை கொடுக்குமா. பிறகு இந்த தண்ணி சப்ளை எப்போதுமே தண்ணீர் நீர் பசை நீர் வளம் இருக்கிறதுனால அதோடய இலையெல்லாம் உதிராதான். அப்படியே மொட்டை, சில மரங்களை பார்த்தா பாவமாக இருக்கும் இல்லையா, இலையெல்லாம் கொட்டு போய் மொட்டையாக இருக்கும், அப்படியே வாடி வதங்கி போயிருக்கும், அப்படி இருக்காதான். ஆக ஒரு மரத்துக்கு ஒப்பாக அந்த பாக்கியவான் இருப்பான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, செழிப்பாக இருக்குமா, அந்த மரம் போல் இலை பச்சை பச்சைன்னு இருந்தால் எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும். அப்போ அவனோட வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். இந்த கனி கொடுப்பது என்பது என்னது, அந்த மரத்துக்குள்ளேருந்து வரக்கூடியது. இப்போ நமக்கு வந்து இந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அதெல்லாம் நம்ம கொடுக்குறவங்களாக இருப்போம். அன்பு, கருணை, நீடிய பொறுமை, சமாதானம், மன்னிக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறவங்களாக இருப்போம். சரி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரே இந்த பாக்கியவான், இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே மரத்துக்கு ஒப்பா சொல்லிட்டு செழிப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த வரி முடியுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுக்கு நம்ம ஒரு கதை சொல்லலாம், யோசேப்போட கதை. இப்போ யோசேப் கதை நமக்கு எல்லாம் தெரியும் தானே, அவங்களுடைய அண்ணனுங்களாம் சேர்ந்து ஜோசப் என்ன செய்வார், என்ன செய்வாங்க, வித்துருவாங்க. முதல்ல சாவடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க, அது முடியாது. அப்போ அதில் ஒரு அண்ணன் சொல்லுவார், வேண்டாம் அந்த பாவத்தை நம்ம சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழியில் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க, ஒரு பழைய குழி ஒன்று இருக்கும், ஒரு கேணி மாதிரி தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வழியில் வரக்கூடிய அந்த எகிப்து தேசத்துக்கு போக வேண்டியவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பார்த்து அவனை காப்பாற்றி கொண்டு போய் அந்த நாட்டில் அடிமையை விற்றுருவாங்க. யாருக்கிட்ட விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இது எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 39 அதிகாரத்தில். அப்போ அடிமையாக விற்கப்பட்டான், போதிப்பார் வாங்கினார், அந்த வீட்டுக்கு கொண்டு போய் வேலைக்காரனாக வச்சுருந்தாங்க, ஒரு அடிமையாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் யோசேப்பை பற்றி நமக்கு தெரியல, அவர் எவ்வளோ ஒரு பக்திமான், எவ்வளோ வந்து அவங்க அப்பா போதித்ததெல்லாம் மறக்காமல், யாக்கோப்பு போதித்ததெல்லாம் மறக்காமல், சின்ன வயசுலேருந்து இந்த மார்க்க கல்வியை நல்ல ஆழமாக பெற்று கர்த்தருக்கு பயந்து எந்த பாவத்தையும் செய்யக்கூடாதுன்னு இரவும் பகலுமாக அவரை தியானித்த ஒரு மனுஷன் இல்லையா. அதனால் என்ன நடக்குது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2 வசனம், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3 வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 4, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 5, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது. முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 6, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு இப்படி. அப்போ இந்த 6 வசனங்கள் உள்ள கதையிலேருந்து நான் ஏன் வாசித்தேன் அப்படின்னா, இந்த பாக்கியவானாக இருந்தால் என்ன நடக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இங்கே 3 வசனம் சொல்லியது. அது யோசிப்போட ஒரு கதையை சொல்லி முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். அடுத்ததாக அந்த இன்னொரு தரப்பினர், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இந்த துன்மார்க்கள் எல்லாம் என்ன ஆவாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. கடைசியாக 6 வசனம் பாருங்கள், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இங்கே இந்த 6வது வசனம் ஏற்கனவே நான் முன்பே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும், வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லப்படும்னு இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையின் போது இந்த நியாயம் தீர்ப்பு ஒன்று நடக்கும். நியாயம் தீர்ப்பு நடக்கும் போது நீதிமான்கள் எல்லாம் ரட்சித்து கொள்ளப்படுவார்கள், துன்மார்க்கல்கள்லாம் வந்து ஆக்கினிக்குள் தள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் இங்கே இந்த 6வது வசனம் சொல்லி முடிக்கிறது. ஆகவே இதனுடைய முடிவாக நாம் இந்த சங்கீதத்தில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் பரிசுத்தர், நாம் தனியாக பிரித்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் கர்த்தருடைய ஜனத்தாராக இருக்க வேண்டியவர்கள். ஆகவே வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானித்திருந்து நாம் பாக்கியவனாக இருந்து நாம் வாழ்ந்து வர வேண்டும். இந்த துன்மார்க்கரை விட்டு ஒதுங்கி நாம் வாழ வேண்டும் என்பதான ஒரு செய்தியை நாம் இன்று நாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு செல்லலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய ஜெபத்திலே நாம் மறக்காமல், நம்முடைய சபையார்கள் சிலருக்கு சில தேவைகள்லாம் உண்டு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக பிரதர் சில்வஸ்டருக்கும் சிஸ்டர் சிரியாணிக்கும் நம்ம நிச்சயமாக ஜெபித்துக்கொள்ளணும். அவங்க ரெண்டு விஷயத்தில் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். சிஸ்டர் சிரியாணி இப்போ கர்ப்பிணியாக இருக்காங்க, அதே சமயத்தில் 5வது மாதத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்க போனால் தான் ஃப்ளைட்டில் ஏற முடியும், இல்லைனா முடியாது, அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. விசேஷமாக அவங்களுக்காக ஜெபிப்போம். அடுத்ததாக நம்முடைய பிரீச்சர் ஈனோ, அவரும் இப்படியாக இங்கே வந்து சிக்கி கொண்டார், அவரும் மிக விரைவிலேயே தன் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதாக அவருக்காகவும் நம்ம ஜெபித்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் 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 ப்ரேஸ் ஹல்லேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் 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 ப்ரேஸ் ஹல்லேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் 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 ஹல்லேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூய Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise Lord, 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 praise Lord. ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எங்கள் இரட்சகரே, பரமபிதாவே, ஏசப்பா இதோ எல்லா துதிகன மகிமை முத நாமத்திற்கே செலுத்தி நாங்கள் இப்படியாக ஜபிக்கிறோம். அப்பா, எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே, இதோ இப்பொழுது நாங்கள் பலிபீடமாக ஆக்கி, எங்கள் எல்லா இல்லங்களையும் நாங்கள் பலிபீடமாக்கி, இந்த பலிபீடத்திலே ஆண்டவரே, தினந்தோறும் ஆண்டவரே, எங்களுடைய ஜபம் என்கிற பலியை, எங்களுடைய விண்ணப்பம் என்கிற பலியை, எங்களுடைய வேத வாசிப்பு என்கிற பலியை உமக்கு நாங்கள் செலுத்தும்படியான இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சிலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி, அப்பா நன்றி. ஆண்டவரே, இது நீர் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நடைபெறாத ஒரு அதிசயம். அப்பா, இப்படியாக இந்த COVID-19 நச்சு கிருமி என்ற பரவுதல் மூலமாக, இதோ இந்த MCO என்கிற கட்டுப்பாட்டை, நடமாட்ட கட்டுப்பாடு சட்டம் எங்கள் தேசத்திலே அமலாக்கத்துக்கு வந்து, இப்படி நாங்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளாகவே முடங்கி கிடக்க வேண்டிய இந்த இப்படிதான ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே, இதோ தினந்தோறும் நாங்கள் இல்லை ஆராதனைகளை நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காகவும், தினந்தோறும் நாங்கள் விசேஷ ஜபத்தை மேற்கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை தந்தமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடு நன்றி அப்பா. அதே வேளையிலே பிதாவே, இதோ இப்பொழுது குடும்பங்களிலே ஆண்டவரே, நாங்கள் தொலைத்த வாழ்க்கையை, எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் வாழ வேண்டிய, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய அந்த கிறிஸ்து அன்பை, அந்த குடும்ப அன்பை இப்பொழுது நாங்கள் தினந்தோறும் பகிர்ந்து கொள்ளும்படியாக, 24 மணி நேரமும் நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியமாக, வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இது நிச்சயமாக இது உம்மால் வாய்த்தது என்பதில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களை வீட்டுக்குள்ளாகவே இப்படி அமரச் செய்ததற்கும் இது வேறு சித்தமும் இருக்கும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த சித்தமும் நிறைவேறட்டும் அப்பா, அந்த சித்தமும் நிச்சயமாக நிறைவேறட்டும். அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து, இது நீர் எங்களுக்கு இட்ட கட்டளையாக கீழ்ப்படிந்து, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்து ஆண்டவரே, இது இப்படியாக அந்த நச்சுக்கிருமியிலிருந்து எங்களை நாங்களே நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியான ஒரு போக்கை இப்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ அப்படியாக எங்கள் சபையார்கள், மூத்தவர்கள், வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாரையும் இந்த தொற்று நோயிலிருந்து, இந்த COVID-19 நச்சுக்கிருமி தொற்றிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரும். எங்களை குடும்பத்துக்குள்ளாகவே வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக வைத்திரும். எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எப்பொழுதுமே நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தூரமான தேவன் கிடையாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தூரமான தேவன் கிடையாது. ஆண்டவரே, இதோ எங்களுக்குள்ளாகவே வாசமாயிருக்கிற தேவனாக இருக்கிறீர், பசுத்த ஆவியாக இருக்கிறீர். எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே, இருவராக மூவராக கூடினாலே நீர் இருப்பீர் என்று சொன்ன தேவனாக இருக்கிறீர். அப்படியாக தினந்தோறும் நாங்கள் இப்படி கூடும் பொழுது நீர் ஒவ்வொரு வீட்டிலும் நீர் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். நீர் நிச்சயமாக எங்களோடு இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் மிக நம்பிக்கையோடு, மிக தைரியத்தோடு இந்த காலகட்டத்தை நாங்கள் கடந்து வருகிறோம். அப்படியாக எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி, 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 நன்றி. இவ்வாறாக சொல்லி எங்களுடைய ஜெபத்தை முடிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் முதல் நாமத்திற்கே செலுத்துகிறோம். அமேன். அடுத்து கர்த்தருடைய ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அமீன். இத்துடன் நம்முடைய இல்ல ஆராதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. இன்றைக்கான ஆராதனை மீண்டும் நாளை இன்னும் ஒரு இல்ல ஆராதனையில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆமீன்.